அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் திங்கள் 16 நாள் வியாழக்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் விடுதலை புலிகள் இயக்கம் மீதான ஐரோப்பிய ஒன்றிய தடையை ரத்து செய்து ஐரோப்பிய நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது பற்றிய செய்தி குறிப்பு.
Now, the court has said today that whilst the council was entitled to use decisions of a
இந்த வழக்கை தொடர்ந்தவர்களுக்கு சட்ட ஆலோசகராக இருக்கும் லதான் சுந்தரலிங்கம் இது குறித்து தெரிவிக்கும் கருத்துக்கள். இலங்கையின் சம்பூர் அகதிகள் முகாமில் உண்ண உணவில்லாமல் ஒருவர் தற்கொலை செய்ய முயற்சித்ததாக வந்த செய்தியை அடுத்து அங்கு நிலவும் உணவு பிரச்சினை பற்றிய ஒரு செய்தி.
மதிய சாப்பாடு எனக்கு பண்ணிக்கு சாப்பாடு தான் அரிசி இல்லை சமைக்கிறதுக்கு. நான் ஆரடியா விளாட்டி கேட்டு பாப்போண்டு ஓடும் நான் போனா முகாமைக்குள்ளவா நான் நம்ம செலவோ அவரின் செலவுகள் செலவுகள் கருத்தவர் பசி குடும்பம் தாங்கலாம தான் அந்த வேலை செய்யறது.
கத்தார் மீன்பிடி நிறுவனத்தில் பணிபுரிய சென்ற தமிழக மீனவர்கள் 5 பேர் ஈரானிய கடல் பரப்பில் மீன்பிடித்ததாக கைதாகி ஈரான் சிறையில் இருப்பது பற்றிய செய்தி, இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் தலித் சிறுவன் ஒருவன் உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்டது பற்றிய செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் விமால் சுக்கநாதன், பூபாலரத்னம் சீவகன் ஆகியோர். சிரியாவின் வடபுற நகரான கோபில் நகரை இஸ்லாமிக் ஸ்டேட் வன்மவாதிகளிடமிருந்து பக்குவமாக பாதுகாத்து வரும் கிர்டிஷ் தனியார் படைப்பிரிவுகள் கோபிலில் கிழக்கு வட்டகையில் ஓரிரு இடங்களைத் தவிர மற்ற இடங்களிலிருந்து IS வன்மவாதிகள் அடித்து விரட்டப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறது. கிர்டிஷ் மக்கள் நகரமான கோபிலில் இந்த நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான கமாண்டர் பஹ்ரைன் கண்டல் அம்மையார் இப்போது எமது பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் தலைமையிலான வான்வழி தாக்குதல்களே IS பயங்கரவாதிகளை பின்வாங்கச் செய்திருக்கின்றன என்றும், கோபே நகரம் பயங்கரவாதிகளிடமிருந்து முழுமையாக விரைவில் விடுவிக்கப்பட்டுவிடும் என்றும் கமாண்டர் பஹ்ரைன் அம்மையார் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்.
உலக பங்கு சந்தைகளில் 2வது நாளாக பங்கு விலைகளில் புதிய தடுமாற்றம் தென்பட்டிருக்கின்றது. லண்டன், பாரிஸ் மற்றும் பிராங்க்ஃபர்ட் பங்கு சந்தைகள் தமது இழப்புகளை விரிவுபடுத்திய பின்னர் நியூயார்க்கின் டவு ஜோன்ஸ் ஒருவிதம் குறைவாகவே இன்று ஆரம்பித்திருக்கின்றது. உலக பொருளாதாரத்தின் பலன் குறித்த கவலைகள் காரணமாகவே பெரும்பாலும் முதலீட்டாளர்கள் தமது பங்குகளை விற்று வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஐரோப்பிய வலயத்தில் பணவீக்கம் கடந்த 5 வருடங்களாக இல்லாத அளவுக்கு குறைந்த பெறுமானத்தை அடைந்த இந்த நேரத்தில் பங்குகளின் பெரும்வீழ்ச்சியும் உணரப்பட்டிருக்கின்றது.
பிரெஞ்சு தலைநகர் பாரிஸிலிருந்து 183 பயணிகளோடு ஸ்பெயினுக்கு பறந்து சென்ற ஏர் பிரான்ஸ் விமானத்தை ஸ்பெயினின் மட்ரிட் விமான நிலையத்தில் தாங்கள் ஒதுக்கி தனிமைப்படுத்தி வைத்திருப்பதாக ஸ்பானிஷ் அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். பயணிகளிடம் ஒருவரிடம் இபோலா நோய் அறிகுறிகள் தென்பட்டதாகவும் அவசரகால சுகாதார நடைமுறைகள் உடனடியாக விமான நிலையத்தில் அமலில் இடப்பட்டன என்றும் அவர்கள் மேலும் கூறியிருக்கிறார்கள். விமானத்திலிருந்த பயணிகள் எவரும் இறங்க அனுமதிக்கப்படாமல் விசேஷ தரிப்பிடம் ஒன்றுக்கு விமானம் விட்டுச் செல்லப்பட்டதாக ஸ்பெயின் விமான பயணத்துறை அதிகாரி மேலும் கூறியிருக்கிறார்.
இபோலா நோய் பரவுவதை கட்டுப்படுத்தும் தனது நடவடிக்கையில் தாம் இப்பொழுது 15 நாடுகளை இலக்கு வைப்பதாக உலக சுகாதார நிறுவனம் கூறியிருக்கின்றது. மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட லைபீரியா, சியரா லியோன் மற்றும் கினி ஆகியவற்றுடன் இந்த நாடுகள் ஒன்றில் தரைமூலமான எல்லையை கொண்டிருக்கின்றன அல்லது கணிசமான பயண மற்றும் வணிக தொடர்புகளை கொண்டிருக்கின்றன என்று உலக சுகாதார நிறுவனத்தின் டாக்டர் இசபெல்லா நுத்தல் அவர்கள் கூறியிருக்கின்றார்.
This week we will cross 9,000 cases of
ஒவ்வொரு 4 வாரங்களுக்கு ஒரு தடவை நோயாளிகள் எண்ணிக்கை 2 மடங்காகுவதாகவும் அது பரவுவதை தடுக்க பல மாதங்களாகிவிடும் என்றும் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் கூறியிருக்கின்றார். அதேவேளை இபோலாவால் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து புறப்படுகின்ற பயணிகளுக்கான சோதனை நடவடிக்கையில் ஒரு மறு ஆய்வை செய்ய பிரான்சில் சந்தித்த ஐரோப்பிய ஒன்று சுகாதார அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள்.
சவுதி அரேபிய நாட்டில் பணிப்பெண்ணாக பணியாற்றிய இந்தோனேஷிய நாட்டு பெண்ணொருத்தி வீட்டு எஜமானால் துன்புறுத்தப்பட்டு இம்சிக்கப்பட்டமை காரணமாக மிக பெருந்தொகை இழப்பீடாக அவருக்கு $80,000 அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பணிப்பெண்ணாக அவர் பணியாற்றிய 7 வருட காலத்தில் மீண்டும் பல தடவை அவர் துன்புறுத்தப்பட்டதால் உடல் நிரந்தரமாக உருக்குலைந்து போயிருக்கிறது. சவுதி அரேபியாவின் மக்கா நகர் பள்ளிவாசலுக்கு அருகே அவர் அனாதரவாக வீசப்பட்டு கிடந்ததைக் கண்டு அவரை சவுதி போலீசார் கைது செய்தபோதுதான் இவரது துயரம் சவுதி அரேபியாவிலிருந்து இந்தோனேஷிய தூதரகத்திற்கு தெரிய வந்தது. அவரை 7 ஆண்டு காலமாக துன்புறுத்திய சவுதி எஜமானன் மீது வழக்கு தொடுக்க இந்தோனேஷிய தூதரகம் முதலில் முற்பட்டது. ஆனால் நீதிமன்றத்திற்கு செல்லாமலே இழப்பீட்டுத் தொகை உடன்படிக்கப்பட்டு வழக்கு முடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த $80,000 வசூலிக்கும் விஷயத்தில் இந்தோனேஷிய தூதரகம் ஈடுபட்டிருக்கிறது.
இஸ்லாமிய அரசை ஒரு இனப்படுகொலை செய்யக்கூடிய இயக்கம் என்று ஐநாவின் புதிய மனித உரிமைகள் ஆணையர் சயீத் ராத் அல் ஹுசேன் அவர்கள் அழைத்திருக்கின்றார். அந்த அமைப்பு மனித உரிமைகளுக்கு முரணானது என்றும், இபோலாவுடன் சேர்த்து உலகம் எதிர்கொள்ளுகின்ற இரண்டு பெரும் நெருக்கடிகளில் அதுவும் ஒன்று என்றும், தான் பதவியேற்று 5 வாரங்களில் அவர் நடத்திய முதலாவது செய்தியாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஐநாவின் மனித உரிமை நடவடிக்கைகளுக்கான நிதியை குறைப்பது, இஸ்லாமிய அரசு போன்றவை மேற்கொள்ளுகின்ற உரிமை முறைகளை கண்டுகொள்ளப்படாமலும் தண்டிக்கப்படாமலும் போக வழி செய்துவிடும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், Facebook மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை தொடர்பான ஒரு பன்னாட்டுச் செய்தி. விடுதலை புலிகள் அமைப்பு மீது ஐரோப்பிய ஒன்றியம் விதித்த தடையை ரத்து செய்து ஐரோப்பிய நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. தடை விதிக்க எடுக்கப்பட்ட முடிவு குறித்த வழிமுறைகள் சரியாக இல்லை என்று தீர்ப்பளித்திருக்கும் இந்த நீதிமன்றம், ஆனால் இந்த வழிமுறைகளை திருத்தி மீண்டும் இந்த தடையை அமல்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் விரும்பினால் அதற்கு 3 மாத கால அவகாசமும் அளித்திருக்கிறது. இதுகுறித்து நீதிமன்றத்தின் ஊடகத் தொடர்பாளர் கிறிஸ்டபர் ஃப்ரெட்வெல் ஆகியவர் அவர்கள் பிபிசிக்கு அளித்த தகவல்களை தொகுத்து தருகிறார் சதாத்.
விடுதலை புலிகள் அமைப்பு பயங்கரவாத அமைப்பு என்று இந்தியாவில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் ஐரோப்பிய கவுன்சில் முடிவெடுத்திருப்பதாகவும், அது முறையல்ல என்றும் ஐரோப்பிய நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. புலிகள் அமைப்புக்கு இந்தியாவில் விதிக்கப்பட்ட தடையின் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியம் முடிவெடுத்தது தவறு என நீதிமன்றம் அறிவித்திருப்பது ஏன் என பிபிசியிடம் விளக்கினார் ஐரோப்பிய நீதிமன்றத்தின் ஊடகப்பிரிவு அதிகாரிகளில் ஒருவரான கிறிஸ்டபர் ஃப்ரெட்வெல்.
The court has said today that whilst the council was entitled to use decisions of a country outside the EU, they should have carefully verified that there was a protection of the rights of defence when that decision was taken.
ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியில் எடுக்கப்படும் முடிவுகளை பயன்படுத்திக் கொள்ளும் உரிமை ஐரோப்பிய கவுன்சிலுக்கு இருக்கத்தான் செய்கிறது என்றாலும், வெளியில் முடிவு எடுக்கப்பட்ட நேரத்தில் தமது தரப்பு வாதங்களை முன்வைக்க பிரதிவாதிகளுக்கு உரிய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்ததா என்பது ஆராயப்பட்டிருக்க வேண்டும். அதாவது, குற்றஞ்சாட்டப்பட்ட தரப்புக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் என்னென்ன சட்டரீதியான பாதுகாப்புகள் இருக்கின்றனவோ அவை வெளியிலும் அவர்களுக்கு கிடைத்ததா என்பதை அவர்கள் பார்த்திருக்க வேண்டும். கவுன்சில் அப்படி பார்க்க தவறிய காரணத்துக்காக நீதிமன்றம் அவர்களுடைய முடிவை ரத்து செய்திருக்கிறது. விடுதலை புலிகள் அமைப்பு மீது இந்தியா தடை விதித்த போது அது புலிகள் தரப்பை விசாரித்து செய்யப்பட்டிருக்கவில்லை. மாறாக ஊடகத் தகவல்களின் அடிப்படையிலேயே அந்த முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. அதையே ஆதாரமாக ஐரோப்பிய கவுன்சிலும் ஏற்றுக்கொண்டதை அனுமதிக்க முடியாது என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது என்றார் கிறிஸ்டபர் ஃப்ரெட்வெல். எனவே 1-3 மாத காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பை பயங்கரவாத பட்டியலில் வைத்திருப்பது பற்றி ஐரோப்பிய கவுன்சில் மறுபடியும் பரிசீலித்து புதிதாக முடிவெடுக்க வேண்டுமென நீதிமன்றம் கூறியிருக்கின்றது. இடைப்பட்ட காலத்தில் பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் விடுதலை புலிகள் அமைப்பின் பெயர் நீடிக்கவே செய்யும் என்றும், தற்போதைக்கு அது நீக்கப்படவில்லை என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டிருப்பதாக ஐரோப்பிய நீதிமன்றத்தின் ஊடகத்துறை அதிகாரி தெரிவித்தார். விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு பயங்கரவாத அமைப்புதானா என்ற கேள்வியை ஐரோப்பிய நீதிமன்றம் பரிசீலித்திருக்கவில்லை என்பதை கிறிஸ்டபர் சுட்டிக்காட்டினார். பயங்கரவாத அமைப்புகளுக்கு பொருந்தக்கூடிய சர்வதேச விதிகளையும் அளவுகோல்களையும் விடுதலை புலிகளுக்கு பொருத்த முடியாது என்ற புலிகள் தரப்பு வாதத்தை நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது என அவர் குறிப்பிட்டார்.
They were also claiming that the conflict that existed between the LTTT and Sri Lankan government was an internal armed conflict within the meaning of international law and therefore
விடுதலை புலிகள் அமைப்பு இலங்கை அரசாங்கத்துடன் செய்து வந்தது ஒரு உள்நாட்டு யுத்தம்தான் என்றும், எனவே உள்நாட்டு யுத்தத்தில் ஈடுபடும் ஒரு தரப்புக்கு பொருந்தக்கூடிய சட்டங்களைத்தான் விடுதலை புலிகள் அமைப்பு மீது பொருத்த வேண்டுமே ஒழிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு பொருந்தக்கூடிய சட்டங்களை விடுதலை புலிகளுக்கு பொருத்தக்கூடாது என அவர்கள் தரப்பில் சட்டத்தரணிகள் வாதிட்டனர். ஆனால் உள்நாட்டு யுத்தத்தில் ஈடுபடும் தரப்புகள் மீதும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு உரிய சர்வதேச விதிகளை ஐரோப்பிய ஒன்றியத்தால் பொருத்த முடியும் என கூறி நீதிமன்றம் அவர்களது வாதத்தை நிராகரித்துவிட்டது என்றார் கிறிஸ்டபர் ஃப்ரெட்வெல். ஐரோப்பிய நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில், விடுதலை புலிகள் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக வகைப்படுத்திய விவகாரம் இந்த உத்தரவில் கேள்விக்குள்ளாக்கப்படவில்லை என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. விடுதலை புலிகள் அமைப்பு பற்றி ஐரோப்பிய கவுன்சிலுக்கு இலங்கை அரசு இதுவரையில் தகவல் வழங்கி வந்தது போலவே இனியும் தொடர்ந்து தகவல் வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை புலிகள் சம்பந்தமாக ஐரோப்பிய ஆணையம் செய்யும் மறுபரிசீலனையிலும் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று தாம் நம்புவதாகவும் இலங்கை வெளியுறவு அமைச்சு தெரிவித்திருக்கிறது.
செய்தியை தொகுத்து வழங்கியவர் சாதாத். இந்த வழக்கில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது விதிக்கப்பட்ட தடையை விலக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்தவர்களுக்கு சட்ட ஆலோசகராக சுவிட்சர்லாந்தில் இருந்து செயல்படும் லதன் சுந்தரலிங்கம் அவர்களிடம் இந்த தீர்ப்பு குறித்து கருத்து கேட்டேன்.
இது வந்து ஈழத்தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் ஆதரவாளர்களுக்கும் கிடைத்த ஒரு வெற்றி என்றுதான் நினைக்கிறேன். ஏனென்றால் முதல் தடவை சட்ட ரீதியாக இந்த தடைக்கு மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து அதற்குமே எங்களுக்கு கிடைத்த ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக்.
ஆனால் சுந்தரலிங்கம், நீங்கள் இந்த மாதிரி சொன்னாலும் இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை விடுதலை புலிகள் மீது விதிக்கப்பட்ட தடை, ஐரோப்பிய ஒன்றியத்தால் விதிக்கப்பட்ட தடை வந்து ப்ரொசீஜரலாக, அதாவது வழிமுறைகள் மீறப்பட்டு வழிமுறைகள் சரியாக கடைபிடிக்கப்படாமல் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வழிமுறைகளை சரியாக கடைபிடிக்க 3 மாத அவகாசம் கொடுத்து அதுவரை இந்த தடையை அவர்கள் விலக்கியிருக்கிறார்கள், உத்தரவை ரத்து செய்திருக்கிறார்கள். எனவே இந்த 3 மாத காலத்திற்கு பிறகு மீண்டும் அவர்கள் இந்த சரியான வழிமுறைகளை கொண்டு வந்து நீதிமன்றத்திலே கொடுத்தால் அந்த தடை உத்தரவு மீண்டும் அமலுக்கு வந்துவிடும் என்று அவர் சொல்லியிருப்பது போல் தெரிகிறது. எனவே இதில் என்ன பெரிதாக நீங்கள் மகிழ்ச்சி அடைய இருக்கிறது என்ற கேள்வி இருக்கிறது அல்லவா?
மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்று, அதாவது வந்து ஐரோப்பியன் யூனியன் என்ற ஒரு பெரிய ஒரு ஜனநாயக நாடுகளை ஒன்றமைத்த ஒரு கமிஷன் ப்ரொசீஜர்லயே இவ்வளவு பெரிய புள்ளியை விட்டு இவ்வளவு காலமாக ஒரு தடையொன்றை இதன்றி தமிழ் மக்களுக்கு மேலான ஒரு கருத்து சுதந்திரத்தை பறித்திருக்கிறது வந்து பெரிய ஒரு மனித உரிமை குற்றம் என்று நான் சொல்லுவேன் அடிப்படை ரீதியாக. அதாவது ப்ரொசீஜர்லாம் வந்து நெடுகளுமே முக்கியம். நீங்கள் ஒரு சட்ட ரீதியா பாத்தீங்களா, ஒரு சட்ட ஆலோசனை போனீங்கன்னா முதல் செல்வினம் வந்து நாங்கள் ப்ரொசீஜர்லாம் கவனமா இருக்கணும் வந்து, ஏன்னா அதெல்லாம் வந்து எங்க வலு இருக்குது. அது போனா அதுதான் முன் கதவு.
சரி, ஐரோப்பிய ஒன்றியம் முறையான ஒரு வழிமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்று நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. ஆனால் இது வந்து விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு பயங்கரவாத அமைப்பா இல்லையா என்ற கேள்விக்குள் அது போகவில்லை போல் தெரிகிறது.
அது வந்து அதில் போக வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரொசீஜர்லயே வந்து அதில் கடைப்பிடிக்காட்டி அடிப்படை சட்டங்களை, ஐரோப்பிய அடிப்படை சட்டங்களை கடைப்பிடிக்காட்டி அது வந்து அதில் உள்ளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை தானே. நோம்ல சட்ட ரீதியாக அதை போக வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ஐரோப்பிய யூனியனுக்கு மட்டும் உலக நாட்டிலேயே வந்து அந்த ப்ரொசீஜர்லயே ஃபெயிலியர் ஆச்சுண்டா வந்து அவையில் வந்து செய்த முறை பிழை என்றுதான் அர்த்தம்.
சரி, இது தவிர இந்த நீதிமன்ற தீர்ப்பில் நீங்கள் முன்வைத்த வாதம், அதாவது விடுதலை புலிகள் அமைப்பு என்பது இந்த இலங்கையில் நடத்திய போர், இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் மன ஒரு உள்நாட்டு யுத்தம், அதிலே பயங்கரவாத நடவடிக்கைகள் இல்லை என்று நீங்கள் சொன்ன அந்த வாதத்தை நீதிமன்றம் நிராகரித்திருப்பதாக செய்திகள் சொல்கின்றன. அது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
இல்லை, இதை பற்றி கதை இது வந்து ஒரு உலக அரசியல் தான். அதாவது வந்து அவர்கள் கொடுத்த கருத்துகளும் அவர்களுடைய வாதங்களும் வந்து வித்தியாசமாக கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். நாங்கள் வந்து நெல்சன் மண்டேலா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், ஒரு டெரர். ஸோ அதை நாங்கள் விவாதத்துக்கு கொண்டு வந்தோம்னா தெரியும். எந்த உலகம் வந்து ஒரு ஆளை வந்து பயங்கரவாதி என்று சொல்லுதோ அதே ஆளை வந்து திருப்பியும் வந்து சுதந்திர போராளியை என்று முத்திரையை குத்தப்பட்டது. அதால வந்து ஆனால் முக்கியம் வந்து இதில் வந்து நாங்கள் மேல இதை பார்க்கறது, அதாவது வந்து அந்த ஃபோகல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த விடயத்தை பார்த்து இது தமிழ் மக்கள் வந்து நேரடியாக சட்ட ரீதியாக இதை அணுகி இதுக்கு கிடைத்த அந்த வெற்றியை வந்து நாங்கள் வந்து நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயமாகத்தான் எடுக்கணும்.
சரி, இதனுடைய நீண்டகால விளைவுகள் எப்படி இருக்கும்? இதே போன்ற ஒரு தீர்ப்பு நீங்கள் மேற்குலகத்தின் மற்ற நாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளிலும், கனடாவிலும், பிறகு ஆசியாவில் இந்தியாவிலும் இதே போன்ற ஒரு உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிறீர்களா?
இந்தியாவில் கிடைக்கக்கூடிய வெற்றி என்ன மாதிரி தெரியாது. என்னென்னா வந்து அந்த பவர் ஷேரிங், அதாவது வந்து அரசியலையும் சட்டத்தையும் பிரித்து பார்க்கிற தன்மை வந்து இன்னும் வந்து இந்தியாவுக்கு விரைவில் என்றால் என்னுடைய கருத்து. ஏனென்றால் அரசியல் சாயல் வந்து நெடுகளும் அந்த சட்டத்துக்குள்ள இருக்குது. ஆனால் வந்து மற்ற நாடுகள் ஜனநாயகமாக சட்டத்தையும் அரசியலும் பிரிந்திருக்கிற நாடுகளில் வந்து கட்டாயம் வந்து இதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. இது நீக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. அதாவது வந்து அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில்.
ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பு இப்பொழுது ராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்ட அந்த இயக்கமே இப்பொழுது இல்லை என்ற நிலையிலே இந்த தீர்ப்பின் விளைவாக யார் பலனடைய போகிறார்கள்
வந்து நாங்கள் உங்களோட கேள்வி. அதாவது இந்த பயன் வந்து புலம்பெயர்ந்து வாழ்ற ஈழத் தமிழர்கள் வந்து தங்களுடைய அரசியல் அபிலாசைகளை ஜனநாயக ரீதியாக கட்டி அமைத்து தங்களுக்கு என்ன அபிலாசை என்றதை கொண்டு செல்வதற்கு இது வந்து பெரிய ஒரு வாசலாக விளங்கும். ஏனென்றால் வந்து இன்றைக்கு நீங்கள் தமிழீழம் என்று சொன்னால் நீங்கள் தமிழீழம் ஈக்குவல் டு விடுதலை புலிகள், விடுதலை புலிகள் ஈக்குவல் டு டெரரிசம் என்று ஒரு கண்ணோட்டத்தில் அந்த ஒத்துக்கருத்து சொல்லலாம் பார்த்தவியல். இனி வந்து அந்த கண்ணோட்டம் மாறும் கட்டாயமாக.
இந்த தீர்ப்பின் விளைவாக விடுதலை புலிகள் அமைப்பின் சொத்து என்று கருதப்பட்ட அல்லது அவர்களது நிதி வசதிகள் மற்றும் வங்கி கணக்குகள் எல்லாம் முடக்கப்பட்டிருந்ததான ஐரோப்பிய ஒன்றியத்திலே, அந்த மாதிரியான நிதி ஆதாரங்களை இப்பொழுது யார் வந்து பெறுவார்கள் என்ற கேள்வி எழக்கூடும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
அது வந்து அந்த கேள்வி சரியான கேள்வி. அதுக்கான பதிலும் வந்து எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்கள் வந்து கட்டியெழுப்பி இருக்கின்ற கட்டியெழுப்ப போகின்ற அந்த ஜனநாயக ரீதியான அமைப்புகள் வந்து அதுக்கான பொறுப்புகளை எடுத்து செய்வார்.
லதன் சுந்தரலிங்கம், இனி ஒரு இலங்கை குறிப்பு. இன்று உலக உணவு தினம். இலங்கையில் தங்கள் வாழ்விடங்களில் இருந்து 2006 வெளியேற்றப்பட்ட சம்பூர்வாசிகள் இப்பொழுதும் அகதிகளாக 3 வெவ்வேறு முகாம்களில் தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாத நிலை தொடர்கிறது. இந்த முகாம்களிலும் அவர்களுக்கு அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகள் தொடர்வதாக செய்திகள் கூறுகின்றன. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.
உலக உணவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படும் இவ்வேளையில் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள சம்பூர் அகதிகள் உணவு தொடர்பான பிரச்சினைகளை நாளாந்தம் எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமது மண்ணில் மீள்குடியேற்றம் தடைப்பட்டுள்ள சம்பூர் பிரதேசத்தைச் சேர்ந்த சுமார் 800 குடும்பங்கள் கடந்த 9 இடைத்தங்கல் முகாம்களில் தொடர்ந்தும் தங்கியுள்ளன. வறுமை மற்றும் உணவு பிரச்சினை காரணமாக 80 வயோதிபர் ஒருவர் சவர அழகினால் தனது கழுத்தை வெட்டி தற்கொலை செய்ய முயன்ற சம்பவம் ஒன்றும் சில நாட்களுக்கு முன்பு அங்கு இடம்பெற்றுள்ளது. கிளிவட்டி இடைத்தங்கல் முகாமில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் காயமடைந்த மயில் வாகனம் தாமோதரம் என்ற இந்த வயோதிபர் அரசாங்க வைத்தியசாலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பாக உலக உணவு தினமாகிய இன்று BBC தமிழோசையுடன் பேசிய அவரது மனைவி ஜோகராணி,
11 அளவில் இருக்கும் மதிய சாப்பாடு எனக்கு பண்ணிக்கு சாப்பாடு தான், அந்த அரிசி இல்லை சமைக்கிறதுக்கு. நான் ஆரடியா விளாட்டு கேட்டு பாப்போடு ஓடும் நான் போனேன் முகாமைக்குள்ளவான். நான் செலவோ அவரும் செலவு வீட்டில் கழிச்சிருந்தவர் பசியும் குடும்பம் தாங்கலாம தான் அந்த வேலை செய்திருக்கு. அறுத்து திட்டம் போச்சு பிறகு பாசத்தி கேட்டி போனாங்க. எங்களுக்கு மட்டும் அப்படி கஷ்டம் இல்லைன்னு அந்த நிவாரணங்களை அரசாங்கம் தந்தது இப்போ ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் எல்லாருக்கும் இந்த முகாமைக்கு இருக்கிறார்கள் எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இருக்கிறாங்க. என்ன மாதிரி கஷ்டம், சாப்பாடு இல்லாத கஷ்டம்.
ஏற்கனவே உலக உணவு திட்டம் ஊடாக வழங்கப்பட்ட உலருணவு நிவாரணம் 2011 அக்டோபர் மாதத்துடன் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னர் எந்தவொரு நிவாரணமும் இவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்கின்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன்.
செயலான் துணைகள் இல்லாத வயது முதிர்ந்த குடும்பங்கள், விதவைகள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இப்படியான குடும்பங்கள், 825 குடும்பங்கள் முகாம்களில் வாழ்கின்றன. விவாசிக்கு மேற்பட்ட குடும்பங்கள், அன்றாட வாழ்க்கைக்கு கஷ்டப்படுகின்ற குடும்பங்கள், தாமதத்தை போன்று மிகவும் பரிய நிலையில் உள்ள 200 மேற்பட்ட குடும்பங்கள் முகாம்கள் இருக்கின்றார்கள். இந்த மக்களுடைய தேவையை, அவருடைய சிரமத்தை இது உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் எடுத்த முடிவானது இதே சூழ்நிலையில் இன்னும் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று வெளிப்படுத்தி இருக்கின்றது. எனவே அரசாங்கம் நான் நினைக்கின்றேன் இது போன்ற விடயங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்ளும் என்று தெரியவில்லை. இப்படியான குடும்பங்களுக்காவது இடையிடையே ஏதாவது நிவாரண உதவி கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அதற்கு தான் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருக்கேன்
என்று கூறிய அவர், கிழக்கு மாகாண சபையின் கவனத்துக்கு இந்த விடயம் கொண்டுவரப்பட்ட போதிலும் மாகாண சபை ஆக்கப்பூர்வமான பணிகள் முன்னெடுக்கவில்லை என்றும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்.
கடந்த 2013 9 கிழக்கு மாகாண சபையிலே சம்பூர் மக்களுடைய அன்றாட தேவை, உணவு, பசி, பட்டினி இவற்றை சுட்டிக்காட்டி மாகாண சபையின் ஊடாக ஒரு குறைந்தபட்ச நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தேன். அப்படி இருந்தும் கூட கிழக்கு மாகாண சபையிலே இந்த விடயம் ஒரு பாரபூரமான விடயமாக கருதி அதற்கான தீர்வை தேடுவதற்கு முயற்சிக்கவில்லை என்பது கவலை அளிக்கின்றபடி. நிதியை பொறுத்தவரையில் மாகாண சபைக்கு அது ஒரு சிரமமான வேலையாக இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் 1-2 ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கான உலருணவை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கான தீர்மானத்தை கிழக்கு மாகாண அமைச்சரவை ஏற்று இதுவரையில் மேற்கொள்ளவில்லை என்பது கவலை அளிக்கின்ற விடயம்
என்று கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன் தெரிவித்துள்ள இந்த விடயம் தொடர்பாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜிப் ஏ மஜித்தை தொடர்பு கொள்ள பல தடவைகள் முயன்ற போதிலும் அவரது தொடர்புகள் கிடைக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இனி இந்திய குறிப்புகள். இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ மற்றும் ஒரு செய்கோளை இன்று அதிகாலை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவியிருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இந்தியாவில் நிலப்பகுதியிலும் கடலிலும் போக்குவரத்து கண்காணிப்பு, பேரிடர் மேலாண்மை ஆகியவற்றுக்கு உதவக்கூடிய IRNSS-1C செயற்கைக்கோள் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. PSLV-C26 ராக்கெட்டின் மூலம் இந்த செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கும் முதலாவது ஏவுதளத்திலிருந்து இந்திய நேரப்படி வியாழக்கிழமை அதிகாலை 1:32 ஏவப்பட்டது. இன்று உலகம் முழுவதும் போக்குவரத்தை கண்காணிக்க உதவும் GPS அமைப்பை போல சொந்தமாக ஒரு அமைப்பை உருவாக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. இதற்கென இந்தியன் ரீஜினல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் என்ற கட்டமைப்பை உருவாக்கும் முயற்சியில் இந்தியா தற்போது ஈடுபட்டுள்ளது. இதற்காக மொத்தம் 7 செயற்கைக்கோள்கள் ஏவப்பட வேண்டும். ஏற்கனவே IRNSS-1A, IRNSS-1B ஆகியவை ஏவப்பட்டுவிட்ட நிலையில் இந்த செயற்கைக்கோள் மூன்றாவதாக ஏவப்பட்டுள்ளது. இந்த வரிசையில் இன்னும் 4 செயற்கைக்கோள்கள் ஏவப்பட வேண்டும். நேவிகேஷன் கண்காணிப்பில் இந்தியா தன்னிறைவு பெறும் முயற்சியில் இது முக்கியமான மைல்கல் என்கிறார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் முன்னாள் விஞ்ஞானியான நெல்லை சு முத்து.
இந்தியா பொறுத்த மட்டும் நம்ம வந்து மற்ற துறைகள்ல புவி சார்ந்து வானிலை தகவல் தொடர்பு தொலையுணர்வு இந்த மாதிரி இருந்தது, அப்புறம் வேற்றுகிரகங்களுக்கு இருந்தா கூட இந்த பயணப்பு செயற்கைக்கோள்கள் வகையில இந்த முறைமை வந்து முதன் முறையாக நம்ம வந்து ஈடுபட்டிருக்கோம். அதனால வந்து மற்ற நாடுகள்ல நம்பி இல்லாம நாமே நம்முடைய செயற்கைக்கோள் வழியாக நம்முடைய வாகனங்களை கண்காணிப்பதற்கு இது ஒரு தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் அந்த திட்டம் உருவாகியிருக்கு. இந்த 7 செயற்கைக்கோள்கள் உதவினால ஒட்டுமொத்தமான இந்தியாவுடைய எல்லை சார்ந்த கண்காணிப்புங்கிற வகையிலையும் எல்லைகளுக்கு அப்பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டர் பரப்பு வரை உள்ள இடங்கள்ல நம்முடைய வாகனங்கள்லாம் கண்காணிக்க முடியும்.
சுமார் 1400 கிலோ எடையுள்ள இந்த செயற்கைக்கோளின் ஆயுள் 10 ஆண்டுகள். செயற்கைக்கோள் ஏவப்பட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த இஸ்ரோவின் தலைவர் ராதாகிருஷ்ணன் அடுத்த 45 நாட்களுக்குள் GSLV Mark 3 ராக்கெட் ஏவப்படும் என்று தெரிவித்தார். அடுத்த IRNSS செயற்கைக்கோள் டிசம்பரில் ஏவப்படும் என்றும் அவர் கூறினார். 2015 7 செயற்கைக்கோள்களையும் ஏவி இந்த திட்டத்தை செயல்படுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது.
சென்னையிலிருந்து முரளிதரன். பீகார் மாநிலத்தில் உயர்ஜாதி ஹிந்து ஒருவரின் நிலத்தில் ஆட்டை தவறுதலாக மேயவிட்ட தலித் சிறுவன் ஒருவனை அடித்து உயிரோடு எரித்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்தியாவின் வடமாநிலமான பீகாரின் ரோதாஸ் மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகமான மகாதலித் சமூகத்தைச் சேர்ந்த சாய்ராம் என்ற ஒரு 15 வயது சிறுவன் மீது மேல்சாதி நபர் ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீ காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்துள்ளான். இந்த தகவலை உறுதி செய்துள்ள ரோதாஸ் மாவட்ட உயர் காவல்துறை அதிகாரி சந்தன் குஷ்வஹா சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள குல்குல் சிங் என்பவரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். காவல்துறை புகாரின்படி நேற்று புதனன்று பிற்பகல் மோகன்பூர் கிராமத்தில் அந்த சிறுவனின் ஆட்டு மந்தை மேய்ந்து கொண்டிருந்த வேளையில் அந்த சிறுவன் சிறிது நேரம் அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றிருக்கிறான். அந்த சமயத்தில் அவனுடைய மந்தையில் உள்ள ஒரு ஆடு தவறுதலாக அருகிலிருந்த வயலில் சென்று மேய துவங்கியுள்ளது. அந்த வயலுக்கு சொந்தக்காரரான அக்கிராமத்தின் ராஜ்புத்ர என்ற மேல்சாதியைச் சேர்ந்த குல்குல் சிங் என்பவர் ஆத்திரமடைந்து அந்த சிறுவனை விரட்டி ஜாதி அடிப்படையிலான அவதூறு வார்த்தைகளால் திட்டி வயலுக்கு அருகே வைத்து அடித்துள்ளார். அதனையடுத்து அந்த குல்குல் சிங் என்ற நபர் சிறுவனின் வீட்டிற்கு சென்று அவன் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துள்ளார். தீ வைக்கப்பட்ட சிறுவனை பெற்றோர் மீட்டெடுத்து மருத்துவமனையில் சேர்த்தனர். அம்மாவட்ட நீதிபதி சந்தீப் குமார் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் விரைவாக விசாரணை நடத்த வேண்டும் என்று அம்மாநில காவல்துறையினருக்கு பீகார் முதலமைச்சர் ஜித்தன் ராம் மஞ்சி உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. என்ன நடந்தது என்பதை காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். அந்த குடும்பத்திற்கு ஏற்கனவே இழப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளது. சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் இந்த சம்பவத்தின் விசாரணையை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று நான் உத்தரவிட்டுள்ளேன். விசாரணை விரைவாக மேற்கொண்டு குற்றவாளி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறேன் என்றார் பீகார் மாநில முதலமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சி. பீகார் முதல்வர் ஜித்தன் ராம் மாஞ்சியும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
டெல்லியிலிருந்து சங்கீதா. கத்தாரில் மீன்பிடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிய சென்ற தமிழக மீனவர்கள் 5 பேர் ஈரானிய கடற்பரப்பில் தவறிப்போய் மீன்பிடித்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு ஈரானிய சிறையில் இருக்கிறார்கள். இவர்களது நிலை குறித்து ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சென்னையிலிருந்து முரளிதரன்.
கத்தார் நாட்டிலிருந்து மீன்பிடிக்கச் சென்று எல்லை தாண்டியதால் ஈரான் நாட்டினரால் கைது செய்யப்பட்ட கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் உதவி செய்ய வேண்டுமென அந்த மீனவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 4 மீனவர்களும் கேரளாவைச் சேர்ந்த 1 மீனவரும் கத்தார் நாட்டில் மீன்பிடிக்கும் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வருகின்றனர். இவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் 18 தேதியன்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றபோது எல்லை தாண்டி ஈரான் கடற்பரப்பிற்குள் சென்றதால் அவர்கள் அந்நாட்டினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் 5 பேரும் தற்போது ஐகிஷ் என்ற தீவில் சிறை வைக்கப்பட்டுள்ளனர். ஈரான் அரசு இவர்களுக்கு 60,000 ரியால் அபராதம் விதித்துள்ளதாகவும் மீனவர்களை பணிக்கு அமர்த்தியிருந்த நிறுவனம் அந்த அபராதத்தை செலுத்த மறுப்பதாகவும் மீனவர்களின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கும் மைக்ரன்ட் போரம் அமைப்பைச் சேர்ந்த வளர்மதி, மத்திய மாநில அரசுகள் அபராதத்தை செலுத்தி மீனவர்களை மீட்க வேண்டுமென வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான அமைச்சகம், வெளியுறவுத்துறை ஆகியவற்றுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்.
60,000 ரியால்ங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து நினைச்சு பார்க்கவே முடியாது. அங்க உள்ள ஸ்பான்சர் வந்து இதை வந்து கட்ட மறுக்கிறாரு. இந்த நேரத்துல வந்து நம்ம மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்க வைத்திருக்கிற கோரிக்கை வந்து முதல் முதலா வந்து இந்த மீனவர்களை வந்து உடனே வந்து அங்கிருந்து விடுதலை செய்யணும். அடுத்து அவர்களுக்கு கட்ட வேண்டிய அபாதார பெனாலிட்டியை வந்து நம்ம அரசாங்கமே ஏற்று கட்டணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த மனுவை வந்து இன்னைக்கு அனுப்பியிருக்கோம்.
தமிழக மீனவர்களின் படகுகளோடு வேறு 2 நாடுகளின் 14 படகுகளும் பிடிக்கப்பட்டதாகவும் அந்த நாடுகளின் படகுகளுக்கு அபராதம் செலுத்தப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்படவிருக்கும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களின் உறவினர்கள் கவலையடைந்துள்ளனர். தனது கணவர் உடல்நலம் இல்லாதவர், அவரை உடனடியாக மீட்டு தர வேண்டும் என்கிறார் கைது செய்யப்பட்ட மீனவர்களில் ஒருவரான சசியின் மனைவி ஷீலா.
அவங்க இப்ப என்ன சொல்லுறாங்கன்னா பனிஷ்மெண்ட் காசு கட்டுனாங்க. அங்கத்தை ரியல் தரான்ஸ் பார்த்தப்போ 60,000 என்ன கிட்ட சொல்லி இருக்காங்க. எங்க ஆளுகளுக்கு இதுவரையும் சாப்பாடுக்குள்ள எதுவும் செய்யல. சசியன்னு சொல்லப்பட்டவருக்கு வந்து ஹை ப்ரெஷர் உண்டு. அவங்களுக்கு டேப்லெட் 1 நாள் எடுக்கலன்னு சொன்னா அவங்களுக்கு கைகால் எல்லாம் ஒரு மாதிரி மறைச்சு ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்படி அவங்க நல்லா அங்க வறுமையில கிடக்காங்க.
கைது செய்யப்பட்ட மற்றொரு மீனவரான ஆரோக்கிய ஆண்டனியின் தாயான அருள்மேரியிடம் பேசிய போது ஆண்டனியின் வருமானத்தை மட்டும் நம்பியே தாங்கள் இருப்பதால் உடனடியாக அவரை மீட்டு தர வேண்டும் என்று குறிப்பிட்டார்.
எனக்கு 2 பொண்ணுங்க இருக்கிறேன், மகளும் ஒரு பையனும் தான் இருக்கான். இந்த பையன் தான் வேலை செய்து எங்களை காப்பாற்றணும். என் கணவர் தொழிலும் போக மாட்டாரு, அவரு உயரதான் இருக்காரு. இப்ப என் 2 பிள்ளைகளுக்கு யாரு இல்ல. என் மகன் தொழில் செய்து எங்களுக்கு தந்தாதான் எங்களுக்கு இந்த மக்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். இந்த ஒரு மகன் எனக்கு வேலை செய்தால்தான் நான் இந்த மக்களை நான் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது.
தற்போது இந்த மீனவர்களின் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு மனு அளித்துவிட்டு காத்திருக்கின்றனர்.
சென்னையிலிருந்து முரளிதரன். நிலக்கரி முறைகேடு வழக்கில் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்ட நிறுவனங்கள் சுரங்கங்களில் கரி எடுக்கும் பணிகளுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
நிலக்கரி சுரங்க முறைகேடு வழக்கில் சுரங்க உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டு 6 மாதங்களில் வெளியேற கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ள நிறுவனங்கள் நிலக்கரி சுரங்கத்தில் தற்போது மேற்கொண்டு வரும் பணிகளை நிறுத்தி வைக்க உத்தரவிட முடியாது என்று இந்திய உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அந்நிறுவனங்கள் சுரங்கப் பணிகளை மேற்கொள்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் இதை தெரிவித்துள்ளது. அந்த நிறுவனங்கள் தங்கள் நடவடிக்கைகளை முடித்துக்கொள்ள 6 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த 6 மாத காலத்தில் அவை சுரங்கம் தோண்டும் பணியில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி HL தத்து தலைமையிலான அமர்வு தெரிவித்துள்ளது. அவர்கள் நிலக்கரி தோண்ட விரும்பினால் யாரும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியாது. அவர்களுக்கு 6 மாத காலம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த காலத்தில் அவர்களின் நிலக்கரி பணிகளுக்கு ஏன் நீதிமன்றம் தடை விதிக்க வேண்டும் என்று வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு கேள்வி எழுப்பியது. இந்தியாவில் கடந்த 1993 2010 வரை வழங்கப்பட்ட 218 நிலக்கரி சுரங்க உரிமங்கள் அனைத்தும் சட்டவிரோதமானவை என்று கடந்த 25 அன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இது தொடர்பில் அப்போதைய தலைமை நீதிபதி RM லோதா தலைமையிலான அமர்வு செப்டம்பர் 24 அன்று வெளியிட்ட இறுதி தீர்ப்பில் 218 உரிமங்களில் 214 உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டன. தனியாருடன் கூட்டணியின்றி அரசே நடத்தும் சேல் மற்றும் NTPC நிறுவனங்களுக்கு சொந்தமான 4 உரிமங்கள் தொடர்ந்து செயல்பட நீதிமன்றம் அனுமதி அளித்தது. தற்போது செயல்பாட்டில் உள்ள ரத்து செய்யப்பட்ட நிலக்கரி சுரங்கங்கள் 6 மாதத்திற்குள், அதாவது 2015 March 31 அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த நிறுவனங்கள் கெடுகாலம் முடிவதற்குள் அதிக அளவில் நிலக்கரியை வெட்டி எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 மடங்கு அதிகமான நிலக்கரியை வெட்டி எடுப்பதாக வழக்கறிஞர் ML சர்மா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்நிறுவனங்கள் சுரங்கப் பணிகளை மேற்கொள்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டது. எனினும் இந்த கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது.
டெல்லியிலிருந்து சங்கீதா வழங்கிய இந்த குறிப்புடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
சிரியாவின் வடபுறநகரான கோபினில் ஓரிடங்களைத் தவிர மற்ற இடங்களிலிருந்து IS வன்மவாதிகள் அடித்து விரட்டப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. விமானத்தை மட்ரிட் விமான நிலையத்தில் தாங்கள் தனிமைப்படுத்தி வைத்திருப்பதாக ஸ்பானிஷ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏர் பிரான்ஸ் பயணிகள் ஒருவரிடம் இபோலா நோய் அறிகுறிகள் தென்பட்டதாக விமானம் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.